ஞாயிறு சிந்தனை திருக்காட்சி பெருவிழா.
என தர்ம அன்புள்ளங்களே, மகன் ஒருவன் தந்தையிடம் புதிர் கேள்வி ஒன்றை தொடுத்தான். ஒரு குளத்தின் கரையில் மூன்று தவளைகள் அமர்ந்திருந்தன. அவற்றில் ஒன்று குளத்தில் குதிக்க தீர்மானித்தது. மீதி எத்தனை தவளைகள் கரையில் இருக்கும் என்று கேட்டான். இது என்ன பெரிய புதிர், மீதி இரண்டு தவளைகள் இருக்கும் என்று பெருமையாக பதில் சொன்னார் தந்தை. அப்பா, கேள்வியை சரியாக புரிந்து கொண்டு பதில் சொல்லுங்கள். மூன்று தவளைகளில் ஒன்று குளத்தில் குதிக்க தீர்மானித்தது, மீதி எத்தனை தவளைகள் கரையில் இருக்கும் என்று தன் கேள்வியை மீண்டும் கேட்டான் மகன். அப்பா எதையோ புரிந்து கொண்டவர் போல், ஓ புரிகிறது, கரையில் ஒன்றும் மீதி இருக்காது, ஒரு தவளை குதித்ததும் மற்றவைகளும் குளத்திற்குள் குதித்துவிடும் என்று சொன்னார். அவரது அறிவுத்திறனை அவரே மெச்சிக்கொண்டதைப் போல் புன்னகை பூத்தார். அப்பா, மீண்டும் தவறாக சொல்கிறீர்கள் என்று மகன் தலையில் அடித்து கொண்டு விளக்கத் தொடங்கினான். மூன்று தவளைகளும் கரையில்தான் இருக்கும். அவைகளில் ஒன்று குளத்திற்குள் குதிக்க தீர்மானம் செய்ததை ஒழிய இன்னும் குதிக்கவில்லை என்று விளக்கம் கொடுத்தான் மகன். தந்தையின் முகத்தில் இறுக்கம் தெரிந்தது. லேசாக கொஞ்சம் அசடும் வழிந்தது. அன்பு இதயங்களே, சில நாட்களுக்கு முன் நாம் ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடினோம். ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் நாம் புத்தாண்டு தீர்மானங்கள் எடுக்கின்றோம், திட்டங்கள் தீட்டுகின்றோம். தீர்மானங்களும் திட்டங்களும் மனதளவில் நின்றுவிட்டால் பயனில்லை, அவை செயல்வடிவம் பெற வேண்டும். தீர்மானங்கள் செயல்வடிவம் பெற வேண்டும் என்ற பாடத்தை இன்றைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு சொல்லித் தருகின்றது. மூன்று ராஜாக்கள், மூன்று அரசர்கள், மூன்று ஞானிகள் என்று பலவாறாக அழைக்கப்படும் இன்றைய விழா நாயகர்கள் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். எந்த தடை வந்தாலும் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்த இவர்களை தீர்மானங்களின் பாதுகாவலர்கள் என்று நாம் கொண்டாடலாம். அன்பு இதயங்களே, மூன்று ஞானிகளும் ஒரு விண்மீனை கண்டதால் கடினமானதொரு பயணம் மேற்கொண்டனர். இவர்கள் கண்ட அதே விண்மீனை இன்னும் பல்லாயிரம் பேர் பார்த்திருப்பர். ஆனால் ஏனையோருக்கு அது வெறும் விண்மீனாக பளிச்சிட்டது, நமது புத்தாண்டு தீர்மானங்களைப் போல. அவ்வளவுதான். இந்த மூன்று ஞானிகளுக்கோ அந்த விண்மீன் ஓர் அழைப்பாகத் தெரிந்தது. அவர்கள் அந்த விண்மீனை தொடர தீர்மானித்தனர். அவர்களது தீர்மானத்தை கேட்ட அவரது குடும்பத்தினர், உறவினர், ஊர் மக்கள் அவர்களை கேள்விக்குறியோடு பார்த்திருக்கலாம், கேலி செய்திருக்கலாம். அவர்களது கேள்விகளும் கேலிகளும் இந்த மூன்று ஞானிகளின் உறுதியை குறைக்கவில்லை. அவர்கள் விண்மீனை தொடர்ந்தனர்.
நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன். ரட்சகரே சுவின் பாதம் பணிந்து உன் வெள்ளை போலமும் தந்தேன் தந்தேன். நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன்.
அன்பு நெஞ்சங்களே, விண்மீன்களின் ஒளியில் இந்த ஞானிகள் பயணம் செய்தனர் என்றும், இறைவனை சந்தித்த பின் இவர்கள் வேறு வழியாக சென்றனர் என்றும் இன்றைய நற்செய்தி சொல்கின்றது. நமது வாழ்க்கையில் எந்தெந்த விண்மீன்களின் ஒளியில் நாம் நடக்கின்றோம் என்றும், இறைவனை சந்தித்த பின் நம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுகின்றதா என்பது பற்றியும் நாம் சிந்திக்கலாம். அன்பு இதயங்களே, விண்மீன்கள் என்றதும் நட்சத்திரங்கள், ஸ்டார்கள் என்ற பல சொற்களும், இந்த சொற்களோடு தொடர்பு கொண்ட பல எண்ணங்களும் உள்ளத்தில் எழுகின்றன. திரைப்படம், விளையாட்டு போன்ற துறைகள் உருவாக்கும் செயற்கையான ஸ்டார்களும் சூப்பர் ஸ்டார்களும் எவ்வளவு தூரம் நம்முடைய இளையோர் வாழ்வை ஆக்கிரமித்துள்ளன என்பதை எண்ணி பார்க்க இது நல்லதொரு தருணம். இந்த ஸ்டார்களை சுற்றி வட்டமிட்டு வாழ்வை வீணாக்கும் விட்டில் பூச்சிகளை நினைத்தால் வேதனையாக இருக்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, வானில் தோன்றும் விண்மீன்களை தொடர்வது எளிதான செயல் அல்ல. விண்மீன் இரவில் மட்டுமே கண்ணுக்கு தெரியும், பகலில் தெரியாது. எனவே இந்த மூன்று ஞானிகளும் இரவில் தங்கள் பயணத்தை அதிகம் செய்திருக்க வேண்டும். பயண வசதிகள் மிக குறைவாக இருந்த அந்த காலத்தில் இரவில் மேற்கொள்ளும் பயணங்கள் எளிதல்லவே. அதுவும் பல்லாயிரம் விண்மீன்களுக்கு நடுவே ஒரு சிறு விண்மீனை மீண்டும் மீண்டும் அடையாளம் கண்டு அந்த விண்மீனை தொடர்வது என்பது அவ்வளவு எளிதல்லவே. பல இரவுகள் மேகங்களும் பனிமூட்டமும் அந்த விண்மீனை மறைத்திருக்கும். அந்த நேரங்களில் மேகமும் பனியும் விலகும் வரை காத்திருந்து மீண்டும் அந்த விண்மீனை பார்த்து, அப்பப்பா எத்தனை இரவுகள் அவர்கள் நடந்திருக்க வேண்டும். இத்தனை இடர்கள் மத்தியிலும் ஒரே குறிக்கோளுடன் பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்த அந்த ஞானிகளின் மன உறுதி நமக்கெல்லாம் நல்லதொரு பாடம். அன்பர்களே,
நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன் அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன் ரட்சகரே சுவின் பாதம் பணிந்து உன் வெள்ளை போலமும் தந்தேன் தந்தேன் நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன் அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன்.
எனதர்மை அன்புள்ளங்களே, இந்த மூன்று ஞானிகளை பாரம்பரியமாக மூன்று அரசர்கள் என்றே அழைத்து வந்துள்ளோம். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இன்றைய நற்செய்தியில் நான்கு அரசர்களை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஆம், இந்த மூன்று அரசர்களோடு நாம் ஏரோது அரசனையும் இணைத்து பார்க்கின்றோம். இவர்கள் நால்வரும் இயேசுவை தேடினார்கள். விண்மீன் வழிநடத்த பல நூறு மைல்கள் பயணம் செய்த அந்த மூன்று அரசர்கள் எவ்வித உள்நோக்கமும் இல்லாமல் இயேசுவை உண்மையிலேயே தேடினர். குழந்தை இயேசுவை கண்டதும் தங்களையே அர்ப்பணம் செய்ததன் அடையாளமாக காணிக்கைகளை அக்குழந்தையின் காலடியில் சமர்ப்பித்தனர். அதன்பின் வேறு வழியில் தங்கள் நாடுகளுக்கு திரும்பினர். இந்த நிகழ்வுக்குப் பின் இந்த மூன்று அரசர்களை பற்றி விவிலியத்தில் எந்த தகவலும் இல்லை. திரும்பிச் சென்ற வழியில் ஏதோ காற்றோடு காற்றாக அவர்கள் கரைந்து விட்டதைப் போல் தெரிகின்றது. அன்பு இதயங்களே, இறைவனை தேடி கண்டுபிடித்து அவரை உண்மையாகவே சந்தித்த பலரது நிலை இதுதான். எடுத்துக்காட்டாக, எருசலேம் கோவிலில் குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய சீமோன் இயேசுவை கண்டதால் உண்டான மகிழ்வுடன் இந்த உலகத்திலிருந்து விடைபெற விரும்பினார். இறைவனை உண்மையிலேயே கண்டு நிறைவடைந்த அனைவருமே தங்கள் வாழ்வை அவரிடம் அர்ப்பணித்துவிட்டு மறைவதையே விரும்புவர். இந்த அழகிய பாடத்தை மூன்று அரசர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றனர். இதற்கு நேர் மாறாக நான்காவது அரசன் ஏரோதுவின் செயல்பாடுகள் அமைந்தன. அவனும் இயேசுவை தேடினான். எதற்காக? அவரை கொல்வதற்காக. அவரை கண்டு வணங்கப் போவதாக மூன்று ஞானிகளிடம் அவன் பொய் சொன்னான். அவனது தேடுதல் வெறியாக மாறி பல நூறு பச்சிளம் குழந்தைகளை அவன் கொன்று குவித்தான். ஏரோது மன்னனை பொறுத்தவரை அவனது அரியணையே அவன் வணங்கிய கடவுள். அரியணை என்ற இந்த கடவுளுக்கு அவன் தன் மனைவியரையும் பிள்ளைகளையும் பலிகொடுத்தான் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவையும் பலிகொடுக்க அவன் முயன்றான். அன்பு இதயங்களே, ஏரோதின் வாழ்க்கை சொல்லித்தரும் எச்சரிக்கை பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
ஒளியாக எழுந்து வா, எந்த இருளை நீக்க விரைந்து வா, ஆனந்த வாழ்வை அளிக்க வா, என்னென்றில் ஒளியை ஏற்றவா.
என தர்மை அன்புள்ளங்களே, மூன்று ஞானிகளின் கதை வேறு பல அழகான கற்பனை கதைகளுக்கு வித்திட்டுள்ளது. அவைகளில் ஒன்று ஹென்றி வான் டைக் என்பவர் எழுதிய தி அதர் வைஸ் மேன், மற்றொரு ஞானி என்ற கதை. இந்த கதையில் வரும் ஞானியின் பெயர் ஆர்டபான். தான் சந்திக்கச் செல்லும் மன்னனுக்கு பரிசுகள் ஏந்திச் செல்ல நினைத்த ஆர்டபான் தன் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று விலையுயர்ந்த மாணிக்கம், வைரம், முத்து ஆகிய மூன்றையும் வாங்கிக் கொண்டார். அவர் செல்லும் வழியில் நோயுற்று சாகும் நிலையிலிருந்த ஒரு யூதரை பார்த்தார். நோயாளியை விட்டுவிட்டு செல்ல நினைத்தார். ஆனால் மனம் இடம் தரவில்லை. தன்னிடம் இருந்த மாணிக்கத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு நோயாளிக்கு தேவையான உதவிகளை செய்தார். இதனால் ஆர்டபானின் பயணம் கொஞ்சம் தாமதமானது. அவர் பெத்லகேமை அடைந்தபோது மற்ற மூன்று ஞானிகளும் மீண்டும் தங்கள் நாட்டுக்கு போய்விட்டதை அறிந்தார். அதைவிட பெரும் ஏமாற்றம் குழந்தை இயேசுவை அவரது பெற்றோர் எகிப்துக்கு கொண்டு சென்று விட்டனர் என்ற செய்திதான். ஆர்டபான் எகிப்து நோக்கி தன் பயணத்தை துவக்கிய போது மன்னன் ஏரோதின் படைவீரர்கள் அங்குள்ள குழந்தைகளை கொல்வதற்கு வருவதை பார்த்தார். தன்னிடம் இருந்த வைரத்தை படைத்தளபதியிடம் கொடுத்து அவர் ஒரு குழந்தையை காப்பாற்றினார். பின்னர் ஆர்டபான் 33 ஆண்டுகள் தனது மன்னனை தேடி வந்தார். சென்ற இடமெல்லாம் தன்னால் இயன்ற அளவு பிறருக்கு உதவிகள் செய்து வந்தார் ஆர்டபான். இறுதியில் அவர் எருசலேம் வந்து சேர்ந்தார். அங்கு இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஏற்கனவே கல்வாரிக்கு கொண்டு சென்று விட்டனர் என்று கேள்விப்பட்டார். தன் கையில் இருக்கும் விலை உயர்ந்த முத்தை அந்த வீரர்களிடம் கொடுத்து இயேசுவை மீட்டுவிடலாம் என்று அவர் கல்வாரி நோக்கி விரைந்து சென்றார். போகும் வழியில் அடிமையாக விற்பதற்கென்று ஒரு பெண் இழுத்துச் செல்லப்படுவதை ஆர்டபான் கண்டார். அந்த பெண்ணை விடுவிக்க தன்னிடம் இருந்த கடைசி பரிசான அந்த முத்தையும் கொடுத்துவிட்டார். அந்த நேரத்தில் திடீரென இருள் சூழ்ந்தது. நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆட்டபான் தலையில் அடிபட்டு கீழே விழுந்தார். அவருக்கு மட்டுமே கேட்கும் விதமாக, இந்த சிறியவர்களுள் ஒருவருக்கு நீர் இதை செய்யும் போது எனக்கே செய்தீர் என்ற குரல் கேட்டது. இந்த குரலை கேட்டதும் ஆட்டபான் தான் தேடி வந்த அரசனை கண்டுகொண்ட மகிழ்வோடு நிறைவோடு கண்களை மூடினார். அன்பு இதயங்களே, மனதுக்கு நிறைவை தரும் ஒரு கதை இது. விண்மீனை கண்டு பயணம் புறப்பட்டவர்களெல்லாம் கடவுளை நேரில் கண்டனரா? இல்லையே. எத்தனையோ பேர் கடவுளை நேரில் காணாத போதும் அந்த கடவுளின் நியதிகளை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினர். இதனால் அவர்களே பலரை கடவுளிடம் அழைத்துச் சென்ற விண்மீன்கள் ஆயினர் என்பதை ஆற்றபானின் கதை நமக்கு புரிய வைக்கின்றது. அன்பு இதயங்களே, தீர்மானமாய் விண்மீன்களை தொடர்ந்து இறைவனை கண்ட மூன்று ஞானிகளைப் போல், நான்காவது ஞானியான ஆற்றபானைப் போல், இந்த புத்தாண்டின் துவக்கத்தில் நாமும் இறைவனை காணவும் அவரிடம் மற்றவர்களை அழைத்து வரும் விண்மீன்களாய் மாறவும் தேவையான இறை அருளை வேண்டுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.